செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் சங்கம் மோனலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியுடைய திருக்குறள் இறைமாட்சி அதிகாரத்திலிருந்து, படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. வலிமையான போர்படை, சிறந்த குடிமக்கள், பயன்படு பொருள், அறிவார்ந்த அமைச்சர்கள், உள்ளன்பு கொண்ட நண்பர்கள், வலிமை வாய்ந்த கோட்டை ஆகிய ஆறு உறுப்புகளை செம்மையாக உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் ஆவான் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் இன்னொரு குறள், அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. விளக்கம் என்னன்னா, அச்சமின்மை ஈகை அறிவு ஊக்கம் ஆகிய நான்கு பண்புகளும் ஒரு அரசனுக்கு எப்பொழுதும் நீங்காமல் இருத்தலே இயல்பான தன்மையாகும் என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களே, மறைந்த நடிகர் திலகம் அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக அவர் நடித்த படங்களிலிருந்து ஒரு பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சியினை தொடங்குவோமா?
நீங்கள் அத்தனை பேரும்
வரிசையில் இந்த வாரம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய சில புத்தகங்கள் நமக்கு வாசிப்பதற்கு கிடைத்திருக்கின்றன. அவைகள் எண்ணங்கள் ஆயிரம், அக்கினி சிறகுகள், இலட்சிய வீரர், திருப்பு முனைகள். நான்கு புத்தகங்கள் நூலகத்தில் கிடைக்கின்றன. அதில் அக்கினி சிறகுகள் அவருடைய சுயசரிதையாகும். அவர் எழுதின புத்தகத்தில் தன்னுடைய வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நினைவுகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். அதில் முக்கியமானது அவர் ராமேஸ்வரத்தில் கண்ட இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பற்றியது. மேலும் தனது பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை குறித்தும் தனது தந்தையார் பெண்களை எந்த அளவுக்கு மதித்தார்னு தன் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வையும் பல விஷயங்களை அதில் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எடுத்து வாசிக்கவும். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளை ஒட்டிய ஒரு சிறப்பு, அவரை பற்றி அதிகம் வெளிவராத சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். எந்தவித விமர்சனங்களுக்கும் இடமளிக்காமல் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் டாக்டர் அப்துல் கலாம். அக்கினி சிறுகளுடன் அன்னப்பறவை அவர். களங்கமில்லா வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனவர். இளைஞர்களின் ஆதர்ச நாயகராக இருந்தவர். அவர் எழுதிய சுயசரிதையான அக்னி சிறகுகள் மற்றும் பல்வேறு புத்தகங்கள் தமிழ் புத்தக விற்பனை மரபுகளை மீறி விற்றன. 2002 July 25 இந்தியாவின் 12வது குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பின் டாக்டர் அப்துல் கலாம் ஆற்றிய உரை வெறும் சம்பிரதாயம் அல்ல. ஏக இந்தியாவின் விஷன் 2020 அந்த லட்சிய இந்தியாவை இந்திய இளைஞர்கள் கனவாக மாற்றுவதில் கலாம் வெற்றி பெற்றார். அதுதான் அவரை இளைஞர்களின் கதாநாயகன் ஆக்கிற்று. குடியரசுத் தலைவர் மாளிகையை மினி இந்தியா ஆக்கினார். காலை நடைப்பயிற்சியின் போது இந்தியாவின் மரம் செடி கொடி மிருகங்களுடன் ஒரு சந்திப்புக்கு பின்தான் அவரது ஒரு நாள் துவங்கும். கலாமுக்கு எல்லாமே முக்கியமானது. ஒரு துண்டு காகிதத்தை கூட கவனமாக படிக்க வேண்டும். ஏதாவது காகிதத்தை புறக்கணித்து விட்டு அவரை முட்டாளாக்க முடியாது. அவருடைய நினைவாற்றல் அபாரமானது. புகைப்படம் எடுப்பது மாதிரி அதில் பதிவு செய்ய ஏராளமான பிரிவுகள் இருக்கும். அதற்கு ஒரு சம்பவம் உதாரணமாக சொல்லலாம். குடியரசுத் தலைவர் 2 நாள் சுற்றுப்பயணம் போயிருந்தார். கடிதங்களும் மனுக்களும் குவிந்து விட்டன. ஒரு நாளைக்கு சராசரியாக 70 to 100 கடிதங்கள் வரும். எங்கள் காலை சந்திப்பின் போது அதை வைத்தே விவாதிப்போம். அவர் இல்லாத போது வந்த கடிதங்களை 12:00 அவர் பார்த்து விடுவார். தஞ்சாவூர் IIT ஒரு மனு வந்திருந்தது. நான் அந்த மனுவில் உள்ள சாரத்தை விளக்கினேன். அதை தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டருக்கு அனுப்பி பிரச்சனையை அவர் எப்படி தீர்க்கப் போகிறார் என்று கேட்போம் என்றேன். கலாம் பொறுமையாக கேட்டுவிட்டு சொன்னார், அது பற்றி இன்னொரு கடிதம் வந்திருக்கிறது என்று. இல்லை சார், ஒரே ஒரு கடிதம் தான் என்றேன் நான். அவர், இல்லை, இன்னொன்று உண்டு. நான், இல்லை, இது ஒன்றுதான். அவர் மறுபடியும், இல்லை மிஸ்டர் நாயர், அது இன்னொரு கடிதம் உண்டு. கடந்த 3 நாட்களாக எல்லா கடிதங்களும் என்னிடம்தான் இருக்கின்றன. என்னுடைய நினைவாற்றலில் எனக்கு நம்பிக்கை இருந்தால். இறுதியாக, இல்லை சார், நீங்க சுற்றுப்பயணத்தில் இருந்தீங்க, நான் எல்லா கடிதங்களையும் பார்த்துட்டேன். நீங்க சொல்வது இந்த கடிதத்தின் நகலாக இருக்கலாம். குடியரசுத் தலைவர் சொன்னார், சரி, நாம மற்ற விஷயங்களை பேசலாம். அப்படியே செய்தோம். பிறகு நான் என் அறைக்கு திரும்பினேன். அவர் இன்னொரு கடிதம் இருப்பதாக சொன்னது எனக்கு உறுத்தலாக இருந்தது. எல்லா கடிதங்களையும் மறுபடி பார்க்க முடிவு செய்தேன். அப்படி பார்க்கும் பொழுது உறைந்து போனேன். அதே தஞ்சாவூர் IIT மாணவரிடமிருந்து இன்னொரு கடிதம் வந்திருந்தது. நான் கூனி குறுகி போனேன். அவசரமாக அவர் அடைக்கு ஓடினேன். சார், நான் சொன்னது தப்பு, நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எப்படியோ நான் பார்க்க தவறிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க, இதுபோல் இனி நடக்காது. கலாம் சிரித்து விட்டு சொன்னார், அது பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, அந்த மனு மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் என்றார். கலாமின் ஜனாதிபதி மாளிகை வாழ்வில் சுவாரஸ்யங்கள் இல்லாமல் இல்லை. அவர் ஒரு பிரம்மச்சாரி. இந்திய மரபுப்படி வீட்டுக்கு வருவோரை கணவனும் மனைவியும் உபசரிக்க வேண்டும். இந்த விஷயத்தை கலாம் எப்படி சமாளிக்கப் போகிறார்? இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி இந்தியாவின் முதல் பெண்மணியாக கலாம் அருகில் இருந்து விருந்தினை வரவேற்க நான் தயார் என்று ஒரு கடிதம் வந்தது. பாட்னாவிலிருந்து ஒரு பெண் எழுதிய கடிதம். அந்த கடிதத்தின் சாரம் இதுதான். ஜனாதிபதி மாளிகையின் அதிகாரபூர்வமான பணிப்பெண்ணாக இருக்க நான் தயாராக இருக்கிறேன். பிராக்கெட்டுக்குள்ளற முதல் பெண்மணி. மிகுந்த மதிப்பிற்குரிய ஐயா, நான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அதிகாரபூர்வமான பணிப்பெண்ணாக இருக்க தயாராக இருக்கிறேன். 50 வயதில் நல்ல இனிமையான அழகோடு இருக்கிறேன். பாட்னா பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டதாரி நான். எனது விருப்ப பாடம் ஹோம் சயின்ஸ். உபச்சாரத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு. அதாவது, மிகச்சிறந்த முறையில் விருந்தினர்களை வரவேற்று அவர்களிடம் அன்போடு நடந்து கொள்வது. தங்களின் மேலான பார்வைக்கு என் புகைப்படத்தை அனுப்பியிருக்கிறேன். தயவு செய்து உங்கள் எல்லோருக்கும் சேவை செய்ய ஒரு வாய்ப்பளித்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கலாமுக்கு முதல் பெண்மணி தேவையே இல்லை. அவருடைய பாணியில் அவருடைய விருந்தோம்பலை யாரும் மிஞ்ச முடியாது. பல விருதுகளும் சமூக சந்திப்புகளும் முதல் பெண்மணி இல்லை என்பது தெரியாமலேயே கழிந்தது. 2003 ஆகஸ்ட் 14 நாங்கள் மழைக்காலத்தில் நடுவே இருந்தோம். ஆனாலும் சூரிய வெப்பம் இருந்தது. தெளிவான வானத்தை பார்த்து எனக்கு சந்தோஷம். அடுத்த நாள் குடியரசுத் தலைவர் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு விருந்து கொடுக்கப் போகிறார். ஜனாதிபதி சாதாரணமாக குடியரசுத் தலைவர் மாளிகையின் மையத்தோட்டத்தில் இருப்பார். அந்த புது வருடத்திற்கு எத்தனை பேர் வந்தார்கள் என்பதுதான் சுதந்திர தினத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பதற்கான அறிகுறி. சுதந்திர தினத்திற்கு 3000 அல்லது 4000 பேர் வருவார்கள் என்று அர்த்தம். அந்த மையத்தோட்டம் அத்தனை பேரையும் சுலபமாக உள்ளடக்கிக் கொள்ளும். நான் தூங்கி போனேன். அடுத்த நாள் காலை ஆகஸ்ட் 15 தேதி வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. கருமேகங்கள், இன்னும் அதிக மழை வரும் என்பதற்கு அச்சாரம் சொன்னது. வெளியே பார்த்தபோது நான் கலங்கி போனேன். மழை பெய்தால் மாலை விருந்து எப்படி நடக்கும்? எப்படி சமாளிக்கப் போகிறோம்? மதியம் 12 மணிக்கு ஜனாதிபதியை சந்தித்தேன். அவர் மாடி படுக்கையறையில் இருந்தார். நான் உள்ளே நுழைந்ததும், ஓ மிஸ்டர் நாயர், அங்க பாருங்க, என்ன அருமையான நாள், எத்தனை குளிர்ச்சியாக இருக்குது பாருங்க. நான் குளிர்ச்சியை உணரவே இல்லை சார். இன்னைக்கு நீங்கள் 1000 பேருக்கு விருந்து கொடுக்க போகிறீர்கள். இந்த வானிலையில் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஓ, கவலைப்படாதீங்க, நாம் உள்ள வச்சுக்கலாம். இல்லை சார், உள்ள நாம 100 அல்லது 200 பேருக்கு தான் விருந்து கொடுக்க முடியும். நாம எதிர்பார்க்கிற 2000-3000 பேருக்கு அங்க இடம் இல்லை. ஆனாலும் நான் ஒரு 2000 கொடைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஆனாலும் அது போதாது. ஜனாதிபதி என்னை பார்த்தார், பிறகு கூரையை பார்த்தார், பிறகு பின் வாங்கியபடி சொன்னார், சரி அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும்? மழை பெஞ்சா நாம நனைஞ்சு போவோம், அவ்வளவுதானே. மிஸ்டர் நாயர், கவலைப்படாதீங்க. அவர் ஒரு கையால் வானத்தை காட்டியபடியே தொடர்ந்தார், நான் அங்க பேசிட்டேன், கவலைப்படாதீங்க. அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் அதிசயம். 2 மணி சுமாருக்கு மழை நின்றது. சூரியன் வெளியே வந்து பிரகாசமாக ஜொலித்தது. மையத்தோட்டத்தில் விருந்து நடந்தது. விருந்து முடிந்து எல்லோரும் விடைபெற்றனர். அதன் பிறகு மழை கொட்டியது. கலாம் என்ற மனிதருக்குள் இன்னொரு ஆழமான பகுதி உண்டு. இதை அவரைப் போல மற்ற விஞ்ஞானிகள் கூட வெளிப்படுத்துவது உண்டு. அவர் ருத்ரவீணை பிரமாதமாக வாசிப்பார். அதை எப்போதுமே அவர் வாசிப்பார். பிரபல பாடகர்கள், வாத்திய கலைஞர்களை அடிக்கடி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அழைத்து பேசிக் கொண்டிருப்பார். அதனால்தான் அவரை மேடைக்கு அழைத்து குச்சியை கையில் கொடுத்த போது கொஞ்சம் கூட தயங்காமல் ட்ரம்ஸ் வாசிக்க தொடங்கினார். விண்வெளி களம், ஏவுகணைகள், இளைஞர் நலம் மீது அவருக்கு இருக்கிற அதே அபரிதமான ஈர்ப்பு கலை கலாச்சாரத்தின் மீதும் உண்டு. கலாமின் காலம் என்ற புத்தகத்திலிருந்து சில பகுதிகள். ஆன்மீகத்தை திருமணம் செய்து கொண்டவர் சுவாமி விவேகானந்தர். அரசியலை திருமணம் செய்து கொண்டவர் காமராஜர் அவர்கள். அறிவியலை திருமணம் செய்து கொண்டவர் அப்துல் கலாம் அவர்கள். நன்றி.
Where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world.
தனி மனிதன் இங்கே எது செய்ய வேண்டும், தன் குடும்பம் மழை காக்க வேண்டும் வேண்டும், தலைவரெல்லாம் இங்கே எது செய்ய வேண்டும், தன் தேசம் மழை காக்க வேண்டும் வேண்டும், வாழ்விலே என்றுமே வெல்வது
வீடுகள் பாஃபட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 821-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போன போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. SaffronIndianRestaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
சாக்கி சொல்ல முயன்றால் அடிப்பது, சாதி தாண்டி பொதுவாக இருப்பது கனா. உன்னை இங்கு ஓட செய்யுமே, உன்னுள் உன்னை தேட செய்யுமே, உன்னை வாட்டி வைரம் செய்யுமே.
ஆக்லாந்து பொது நூலகத்தில் தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம். அதேபோன்று அறிவு வளர்ச்சிக்கு வெளிச்சம் தருகின்ற சாளரங்களே புத்தகங்களாகும். மொழியில் புலமை பெறுவதற்கு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களை அறிய வாசிப்பு உதவுகின்றது. சொல்லின் பொருளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வழிகாட்டுகின்றது. வாசிப்பதன் மூலம் பொது அறிவையும் வளர்த்து கொள்ளலாம். நமது வாசிப்புக்கு உதவும் வகையில் ஆக்லாந்து பொது நூலகம் அதிக எண்ணிக்கையான தமிழ் நூல்களை வைத்திருக்கிறது. அவற்றை தொடர்ச்சியாக எடுத்து படித்து நாம் பயன்பெற வேண்டும். அத்துடன் தமிழ் நூல்களை படிப்போரின் எண்ணிக்கையை ஆக்லாந்து பொது நூலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுவே அங்கு தமிழ் நூல்களை தொடர்ச்சியாக பேண வேண்டிய தேவையை நூலக நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும். பான்மையூர் மவுண்ட்ராஸ்கில் நூலகங்களிலேயே தமிழ் நூல்கள் உள்ளன. ஆனாலும் உங்களுக்கு அருகே உள்ள நூலகத்திலேயே நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். ஆக்லாந்து பொது நூலகத்திலே தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். அத்துடன் இங்கு தமிழையும் வளர்ப்போம்.
நேயர்களே, தமிழக அரசு தமிழுக்கும் தமிழினத்திற்கும் தொண்டாற்றி வரும் தமிழர்களை போற்றும் விதமாக தகைசால் தமிழர் விருது என்கின்ற ஒரு விருதினை அளிக்க உள்ளார்கள். முதல் விருதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் திரு என் சங்கரையா அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் இவ்வாண்டிற்கான தகைசால் தமிழர் விருது வழங்கப்படுகிறது. மாணவர் தலைவராக, சுதந்திர போராளியாக, சட்டமன்ற உறுப்பினராக அரும் பணியாற்றி தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றியவர் தோழர் என் சங்கரையா. 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் வருகின்ற ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் வழங்கப்படும். 300 தோழருக்கு என் வணக்கங்கள் என்று தமிழக அரசினுடைய செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொண்டு அளித்துள்ள வாழ்த்து நன்றி செய்தியில் திரு சங்கரையா அவர்கள் தமிழக அரசுக்கு நன்றியினை கூறி அவருக்கு வழங்கப்படும் 10 லட்சம் ரூபாயை கொரோனா நிவாரண நிதியாக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளார். நாம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அவருடைய 100ஆண்டு விழாவினை பற்றி நம்முடைய நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். தோழர் சங்கரையா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நேர்களே, அடுத்து பேசு அப்படின்ற ஒரு பேசுதல் அப்படின்னு நம்ம அதுக்கு சொல்லுவோம். இதுவே இதுல இன்னும் மற்ற வகையான பொருள்கள் என்னன்னா பகர். ஒரு ஆதாரத்துடன் பேசுறதுக்கு வந்து பகர் அப்படின்னு சொல்றாங்க. செப்பு, செப்பு மொழி 18 உடையால் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி செப்பு அது வந்து என்னன்னா பதிலுடன் பேசுவது. கூறு, கூறுனா இந்த கூறு போட்டு விற்கிறது அந்த கூறு தான் கூறு, அதாவது வகைப்படுத்தி பேசுதல். உரை, உரைனா என்னன்னா அர்த்தத்துடன் பேசுதல். ஒரு ஒரு நூலுக்கு உரை எழுதுறது அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துடன் ஒரு காரணத்துடன் பேசுதலுக்கு பேர் உரை. நவில், நவில் தோறும் நூல் நயம் போல அப்படின்னு திருக்குறள்ல சொல்றது. அந்த நவில் என்னன்னா எதுகை மூனையுடன் பேசுதல். இயம்பு, எடுத்து இயம்பினார் அப்படின்றது, அந்த இயம்பு வந்து ராகத்துடன் பேசுதல். பறை, அது என்னன்னா பறை சாற்றினார் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த பறை அப்படின்றது விளக்கி பேசுதல். சாற்று, அது வந்து அறிவிப்புடன் பேசுதல். நுவல், அறிமுகப்படுத்தி பேசுதல், ஒருத்தரை அறிமுகப்படுத்தி பேசுறதுக்கு நுவல் அப்படின்னு பேரு. ஓது, ஓதுவார் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஓது வந்து போற்றி பேசுதல், இறைவனை போற்றி அந்த மாதிரி பேசுறது பேரு ஓது அப்படின்றது. கரை, காகம் கரையுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கரை அது வந்து அழைத்து பேசுதல், அதுக்கு கரைது. விளம்பு, செய்தியுடன் பேசுதல். இப்படி ஒரு பேசுதற்கு இத்தனை வகைப்படுத்தி சொல்லியுள்ளது தொல்காப்பியம்.
You
நல்லது நேயர்களே, அதாவது பொழுதுபோக்குக்காகவும் அரட்டை அடிக்கிறதுக்காகவும் இணையத்தை பெரும்பாலானோர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இல்லாம இணையத்துல அறிவுபூர்வமான தகவல்களை கொடுக்கறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது விக்கிபீடியா. இந்த இணைய கலை களஞ்சியத்துல தமிழ்ல 50,000 மேலான தொகுப்புகள் செய்து உலகத்துல 5வது நகராக இந்த சாதனையை புரிஞ்சிருக்கிறாரு கிருஷ்ணகிரியை சேர்ந்த அருளரசன், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கனகரத்தினம், கனடாவை சேர்ந்த நக்கீரன், இலங்கையை சேர்ந்த அன்றன், மதுரையை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் அடுத்து இந்த இமாலய பங்களிப்பு செய்து வரும் இணையவாசி அருளரசன் அவர்கள். இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை சொந்த ஊராக கொண்டவர். ஒசூரிலேயே படிச்சு வளர்ந்து தற்பொழுது சுய தொழில் செய்து வருகிறார். இவரோட தந்தை குருசாமி ஒசூரினுடைய முதல் நகராட்சி தலைவராக இருந்தவர். முதன் முதல்ல தமிழ் விக்கிபீடியா பற்றி எழுத்தாளர் சுஜாதா எழுதிய ஒரு கட்டுரை வழியாக தெரிஞ்சுக்கிட்டாரு. சிறு வயதிலிருந்தே மொழிபற்று கொண்டவராக இருந்தனால நூல் வாசிக்கும் பழக்கமும் இருந்தது. இதனால விக்கிபீடியால எழுதும் ஆர்வத்தை அவருக்கு கிடைச்சதாக சொல்றாரு. இந்த விக்கிபீடியால தொகுப்புடைய கூட்டு உழைப்புனாலும் ஆர்வம் வந்ததாக சொல்றாரு. இதை பயன்படுத்தும் ஒவ்வொரு விக்கிபீடியா பயன்படுத்தியிருப்போம். அப்பாறு நம்ம தேடி படிக்கின்ற ஒரு கட்டுரைக்கு இவருடைய பங்களிப்பு நிறைய இருக்கிறது. தமிழில் வந்து மட்டும் சுமார் 1.39 லட்சம் கட்டுரைகள் இருக்கு. இதுல 7 பங்கு கட்டுரைகள் இவருடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவரை 4000 புது கட்டுரைகளை தொடங்கியும் சுமார் 20,000 பக்கங்கள்ல 50,000 தொகுப்புகளுக்கு திருத்தங்கள் செய்தும் இருக்காராம். அதாவது கட்டுரைகள்ல சில கட்டுரைகள்ல திருத்தங்கள் செய்தும் இருக்காரு. தமிழ் விக்கிபீடியாவின் நிர்வாகிகள் ஒருவரான இவர் இலங்கை, பஞ்சாப் போன்ற இடங்களில் நடந்த விக்கிபீடியா சார்ந்த மாநாடுகளுக்கும் சென்று வந்திருக்கிறாரு. வரலாறு, அரசியல் தொடர்பான மிக முக்கியமான கட்டுரைகளை தொடர்ந்து எழுதிட்டு வர்றாரு. இவர் எழுதிய கீத கோவிந்தம் திரைப்படமாக வந்திருக்கிறது. சாவித்ராய் பூலை பற்றியும் ஆற்காடு பஞ்சாங்கம் போன்ற கட்டுரைகள் அதிகமாக படிக்கப்பட்டிருக்கிறது. விக்கி தரவு, விக்கி மூலம், விக்கி மேற்கோள், பொதுவகம் போன்ற துணை திட்டங்களையும் கணிசமாக பங்களிச்சு வைத்திருக்காரு. விக்கிபீடியா ஒரு கட்டற்ற முயற்சி, யாரும் எழுதலாம், யாரும் திருத்தலாம் என்பதை ஆதாரபூர்வமாக ஒவ்வொரு செய்தியும் குறிப்பிட வழிகாட்டுகிறது. முழுக்க முழுக்க வணிக நோக்கம் இல்லாமல் தன்னார்வமாக ஒருங்கிணைப்பும் மேற்பார்வையும் செய்து இணையத்தில் சங்கமைத்து தமிழ் வளர்த்தவர் என்றால் இவரை போன்ற விக்கிபீடியர்களே சொல்லலாம். வெள்ளித்திரைக்கு முன்னால் கொண்டாடுபவர்களை விட இந்த கணினி திரைக்கு பின்னால் கட்டுரை எழுதிய இவரும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். நல்லது நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மறைந்த இந்திய குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களை பற்றி அழகாக தொகுத்து வழங்கிய திருமதி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நன்றியினை கூறி இன்றைய நிகழ்ச்சியினை முடிக்கின்றோம். கடந்த வாரம் தமிழ் திரைப்பட உலகின் முன்னணி கதாநாயகியாக 60களில் 70களில் திகழ்ந்த திருமதி ஜெயந்தி அவர்கள் தன்னுடைய 76வது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக மறைவுற்றார். அவர் நடித்த பாமா விஜயம், எதிர்நீச்சல், புன்னகை போன்ற படங்கள் மிகவும், இருகோடுகள் போன்ற படங்கள் மிகவும் சிறப்பான படங்கள். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக, அவருடைய நினைவை போற்றும் விதமாக ஒரு பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?